குருநாதரியிலே சிவதனுசு விஷ்ணு தனுசு என்பதை பற்றியும், ராமாயணத்தில் மறைந்திருந்து வாலியருடைய செயலை ராமன் தடுத்த நிலைகளையும், பலராமன் பரசுராமன் என்றும், வராகன் அது எப்படி சாக்கடை என்ற நிலையில் அசுத்தமான நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து நல்ல உணர்வுகளை நுகர்ந்து அந்த தீமையான உடலை பிளந்து நல்ல உடலாக மனிதனாக உருவாக்கக்கூடிய அது சந்தர்ப்பம் எப்படி உருவானது என்பதை பற்றி, அந்த விஷ்ணு தனுசை பற்றியும் இதிலே விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். வேதனை என்ற உணர்வுகளை நாம் சுவாசித்தாலே அது நஞ்சு, அதை இரண்யன் என்றும் காவியத்தில் காட்டியிருக்கின்றார்கள் என்று குரு நமக்கு பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் இந்த எட்டாவது நிலை என்று சொல்லக்கூடிய பலராமன் என்ற நிலை வந்தாலும், நாம் இந்த எத்தனை விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் இந்த வாழ்க்கை நிமித்தம் பலருடன் நாம் பழகப்பட போகும்போது அல்லது பலருடன் தொடர்பு கொள்ளப் போகும்போது நமக்குள் பல எண்ணங்கள் அது வரத்தான் செய்கின்றது. நாம் பலருடன் அது பேசி பழகினாலே பலருடைய எண்ணங்கள் என்று அது அறிந்து கொண்டு அது தெரிந்து கொண்டால்தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ முடிகின்றது. ஆனாலும் இந்த உணர்வுகள் நாம் பரிணாம வளர்ச்சியில் இது வந்த நிலையிலே பார்த்தோம் என்றால் பன்றியாக இருக்கப்பட போகும்போது அந்த உடலிலே நாற்றமான நிலைகளை எண்ணாது அதற்குள் தனக்கு வேண்டிய நல்ல உணர்வுகளை அது அந்த வாழ்நாள் முழுவதும் அது சுவாசித்து அந்த உணர்வு பிரகாரம் அது வலுகொண்ட நிலை வரப்பட போகும்போதுதான் அதைத்தான் குரு இங்கே அது வாழ்நாள் முழுவதும் அந்த நல்ல உணர்வுகளை அதாவது கெட்டதை பிளந்து நல்லது எடுக்கும் நிலையாக வரப்போகும்போது இது தவமாகவும் அந்த உயிரான விஷ்ணு அங்கே வரம் கொடுப்பதாகவும், ஆக இந்த பன்றி வாழ்நாள் முழுவதும் இந்த நல்ல உணர்வுகளை நுகர நுகர அந்த உயிரான விஷ்ணு இது எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் தனுசாக மாறி இந்த விஷ்ணு தனுசு என்ற நிலைகளை அது பயன்படுத்திய நிலையில் கொண்டுதான் அடுத்து அது தீமைகளை பிளந்திடும், தீமைகளை நஞ்சாக மாற்றிடும் மனித உடலாக அது ஆற்றல் மிக்கதாக உருவானது என்று குரு இதிலே விளக்க உரையாக சொல்லி, ஆக மனிதனான பின் பரசுராம் என்று முதல்ல சொன்ன அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் நல்லது கெட்டது என்று அறியக்கூடிய நிலைகளையும் இதை சமப்படுத்தக்கூடிய நிலை பெற்று இங்கே வந்தாலும் இந்த வளர்ச்சியின் பாதையில் வரப்பட போகும்போது பல உணர்வுகள் தொழில் நிமித்தம் குடும்பத்தில் குழந்தைகள் கணவன் மனைவி இப்படி நண்பர்கள் என்று எத்தனை பேருடன் நாம் பழக நேருகின்றது பார்க்க நேருகின்றது அல்லது ஒரு வேடிக்கையாக ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் நாம் பல விஷயங்களை நாம் நம்மை அறியாமல் நுகரப்பட போகும்போது அதில் அறியாது நாம் நுகர்ந்த உணர்வுகள் சந்தர்ப்ப வசம் அது பதிவாகிவிட்டால் அந்த உடல் பெறும் உணர்வுகளாகவே அது சிவ தனுசாக அது உருப்பெறுகின்றது. அதாவது சிவ தனுசு என்று சொன்னாலும் பரசுராம் என்று சொல்லப்பட்ட நிலையில் கொண்டு அதை சமப்படுத்தும் நிலையாகத்தான் வருகின்றது. ஆக நன்மை எது தீமை எது என்று அதற்கு முன் நாம் வராகனாக இருந்து அதற்கு முன் பல அவதார நிலைகள் பல உயிரினங்களாக வாழ்ந்து அதில் நன்மை பெறும் சக்தியாக வலுகொண்ட உணர்வை சுவாசித்துதான் சமப்படுத்தக்கூடிய உடலாக பரசுராமனாக பெற்றிருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் பெரிதொரு மனிதன் செய்யக்கூடிய தவறான உணர்வுகளோ அல்லது நம்மை தாக்கிட்டு பேசிடும் உணர்வுகளோ அல்லது நம்மை ஏமாற்றும் நிலையோ அல்லது நம்மை பழிதீர்க்கும் உணர்வாக நம்மை குறை சொல்லும் நிலைகளாக வந்துவிட்டால் அவரை தாக்க வேண்டும் என்ற உணர்வு வருகின்றது, அவருக்கு எப்படியாவது இடைஞ்சல் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வருகின்றது, பின் அவரை வீழ்த்திடும் உணர்வே வருகின்றது. ஆக நாம் நல்லதை நமக்குள் தீமையை விளக்கி வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் பெற்று பரசுராமாகி வளர்ச்சியடைந்து வந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் அவரை வீழ்த்திடும் உணர்வு வரப்பட போகும்போது அதை சமப்படுத்தும் நிலையாக அந்த வீழ்த்திடும் உணர்வாகவே அது விளைந்து விடுகின்றது. அதைத்தான் குருநாதர் இங்கே சிவ தனுசு என்று சொல்லுகின்றார். ஆக நாம் பரிணாம வளர்ச்சியில் அந்த உயிரான நிலையில் கொண்டு நல்ல உணர்வுகளை பெற வேண்டும் என்று வலுக்கூட்டி எடுக்கப்பட போகும்போது விஷ்ணு தனுசாக பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தாலும் இந்த மனித வாழ்க்கையில் நாம் பிறரை தாக்கிடும் உணர்வோ அல்லது பிறருடைய துன்பமான உணர்வுகளோ அல்லது பிறரை இதுபோன்று நமக்கு அடிக்கடி இடைஞ்சல் செய்கின்றார்கள் நம்மை வேதனைப்படுத்துகின்றார்கள் நம் போகும் பாதையெல்லாம் இடைஞ்சல் செய்கிறார் என்று இதுபோன்ற உணர்வு வரப்பட போகும்போது நம்மை அறியாமலே தாக்கிடும் நிலையாக வீழ்த்திடும் முறையாக உணர்வு இந்த வளர்ந்து விட்டால் அது சிவ தனுசாக மாறப்பட போகும்போது இதிலிருந்து விடுபடக்கூடிய இதிலிருந்து மாற்றி அமைக்கக்கூடிய அந்த நல் சிந்தனைகள் அந்த எண்ணங்கள் வராதபடி அவனை தாக்க வேண்டும் அடுத்தவரை வீழ்த்த வேண்டும் அல்லது இது எதுவும் முடியவில்லை என்றால் நம்மால் முடியவில்லை என்று அந்த வேதனையான உணர்வுகளை வளர்க்கக்கூடிய நிலையிலாக இதுபோன்று இதைத்தான் இங்கு போர் முறை என்று சொல்லுகின்றார் குருநாதர். அதாவது பரசுராமன் சிவ தனுசை எடுக்கின்றான் ஆனா சீதாராமனோ விஷ்ணு தனுசை எடுக்கின்றான். ஆக இந்த விஷ்ணு தனுசு என்ற நிலைகளை இன்னும் தெளிவாக காட்டப்படுவதும் அகஸ்தியன் துருவனாய் துருவ மகரிஷியாகி அதாவது கணவன் மனைவியாக ஒன்றி நிலையில் கொண்டு இருவருமே இந்த வாழ்க்கையில் வந்த இருள் சூழ்ந்த நிலைகளை அது ஒளியின் சுடராக நஞ்சை வென்று அவள் துருவ நட்சத்திரமாக இன்று அவர்கள் பேரருள் பேரழியா வாழ்ந்து கொண்டிருப்பது அது விஷ்ணு தனுசு என்றும் அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை அது எடுக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அது விஷ்ணு தனுசு அந்த உயிரோடு ஒன்றி அவர் ஒளியாக வாழ்கின்றார் அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்கு அதை உணர்த்தினாலும், ஆக இந்த நம் உடல் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய முதல்ல சொன்ன மாதிரி மற்றவரை தாக்கக்கூடிய உணர்வுகளோ மற்றவர்கள் வீழ்த்தக்கூடிய உணர்வுகளோ நம் சந்தர்ப்பம் அது அமைந்து விட்டால் அது சிவதனுசை எடுக்கக்கூடிய நிலையாக அதை சமப்படுத்தினால் தான் சரியா வரும், அவனை தாக்கினால் தான் சரியா வரும், அவனை வீழ்த்தினால் தான் சரியா வரும், அவனை உதைத்தால் தான் சரியா வரும், அவனுக்கு ஏதாவது இடைஞ்சல் செய்தால் தான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கின்ற இப்படி எத்தனை சிவதனுசனுடைய உணர்வு எடுக்கப்பட போகும்போது அங்கே நாம் நல்ல நிலைகள் பெறக்கூடிய நிலைகளுக்கும் இது போன்ற உடல் பெறும் உணர்வுகளுக்கும் அது போர் முறையாகப்பட போகும்போது ஆனால் அது காவியத்திலே காட்டப்பட போகும்போது அங்கே ராமன் தான் ஜெயிப்பதாக காட்டுகின்றார். அதாவது ஜெயிப்பது என்றால் இந்த உடல் பெறும் உணர்வுகளை மாற்றி அது ஒளியான நிலைகள் பெறப்பட போகும்போதுதான் அது முழுமை பெறுகின்றது. மீண்டும் இந்த உடல் பெறும் உணர்வுகளை சுவாசித்து விட்டால் இது மீண்டும் அதாவது நாம் மிருகமாக இருந்து அதிலிருந்து நல்ல உணர்வு பெற்றுதான் மனிதனாக வந்துள்ளோம். சமப்படுத்தக்கூடிய நிலையில் கொண்டு அடுத்த நிலையாக நாம் கல்கின்ற நிலையா அந்த ஞானிகள் சென்ற பாதையில் சென்றால் அது விஷ்ணு தனுசு ஆகின்றது. ஆக அந்த நிலையில் எடுத்து அங்கே முழுமையடைந்தால்தான் அது அதனுடைய நிலையில் நாம் அது ராமன் ஜெயிக்கின்றான் என்ற நிலையாக அங்கே உணர்த்துவது போன்று நாம் இந்த மனித வாழ்க்கையில் எத்தனை நிலையில் கொண்டு நமக்கு இடைஞ்சல் செய்தவர்கள் துன்பம் செய்தவர்கள் அவரிடமிருந்து நாம் விடுபட்டேன் அவர்களை நான் ஜெயித்தேன் இது போன்ற நிலைகளைத்தான் நாம் ஜெயம் என்று நினைத்து அந்த தனுசு என்ற நிலை மற்றவர்கள் அடக்கியான உணர்வுகளே வருகின்றது. ஆனால் குணர் இங்கே இந்த உயிரோடு ஒன்றக்கூடிய உணர்வுகளில் எதுவும் விஷத்தன்மை நஞ்சான உணர்வுகள் பழிதீர்க்கும் உணர்வுகள் மீண்டும் உடல் பெறும் உணர்வுகள் நமக்குள் சேராதபடி அந்த ஒளியான உணர்வுகளை நமக்குள் வளர்ப்பதே இது விஷ்ணு தனுசு என்று காட்டி இந்த உண்மையின் உணர்வுகளை நாம் வளர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே விளக்க உரையாக கொடுக்கின்றார். அதனால்தான் இங்கே விஷ்ணு தனுசை அவன் சீதாராமன் எப்படி பயன்படுத்துகிறான் என்றால் அந்த குகையில் அது வாளியை அவன் அவனுக்கு தெரியாதபடியே அடைத்து விடுகிறான் என்று சொல்லினான் என்றால் இந்த சிவதனுசு என்ற உணர்வு நமக்குள் உடல்ல இருந்து அது வெளிவரப்பட போகும்போது ஆன்மாவிலிருந்து மீண்டும் மீண்டும் சுவாசிக்கக்கூடிய நிலைகளை இது மாற்றி அமைத்து இந்த புருவ மத்தியில் நமது உயிர் இயக்கக்கூடிய சக்தியாக அந்த இடத்திலே இந்த உணர்வுகளை துருவ நட்சத்திரத்தை விஷ்ணு தனுசு என்று சொல்வது இந்த இடத்திலே நின்று துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் நாம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வுகளை உயிர் வழி சுவாசிக்கப்பட போகும்போது இங்கே வாளி என்ற நிலையில் நமக்குள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தீமையான உணர்வுகள் அதனுடைய உணர்வுகள் கலந்திருந்து ஆன்மாவிலிருந்து சுவாசித்து அந்த உணர்வுகள் மீண்டும் விளையாதபடி அந்த உணர்வு நமக்குள் போராட்டம் பண்ணாதபடி இதை வென்ற இதை ஒடுக்கிய இதை ஒளியாக மாற்றிய ஆக்கசக்தியாக மாற்றிய அந்த மெய் உணர்வுகளை உயிர் வழி சுவாசித்து அந்த உணர்வுகளை நாம் பெற்று பழக வேண்டும். அதுதான் விஷ்ணு தனுசு என்று இதனுடைய முறைகளை குரு இதிலே அதை நாம் தெளிவாக தெரிந்து அந்த உணர்ச்சிகளுக்கு குரு நம்மை அழைத்து சென்று அந்த உணர்வுகளை வளர்த்திடும்படியாக இதை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
வேதனைப்படும் உணவின் தன்மை நாம் நுகர்ந்து விட்டால் அப்ப அது வாலி ஆகிவிடுகின்றது. அந்த வாலி என்ற உணர்வுகள் நம் உடலுக்குள் போகிவிட்டால் நம் நல்ல குணங்களை செயலற்றதாக இறங்கினாக மாறிவிடுகின்றது. ஆக கொள்ளும் நிலை அது பெறுகின்றது. இந்த வலிமை நல்ல குணங்களை கொள்ளும் நிலை வருகிறது என்று இங்கே இறங்கின் என்று சொல்லுகின்றன. மனிதன் ஆணத்தின் இன்று நாம் நுகரும் நிலை ஒன்பதாவது நிலை. ஆக எட்டாவது நிலையும் பலருடைய எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்ளும் நிலை வருகின்றது. ஆக இது பலராமன். ஆக பலராமன் பல எண்ணங்கள் நமக்குள் தோன்றுகின்றது. இப்ப பல எண்ணங்கள் என்று நமக்குள் வரப்படும் போது நாம் பல உணர்வின் சக்தியை நமக்குள் பெற்ற பின் இந்த உடலிலே விளைந்த உணர்வுகளோ இது சிவதனுசு. ஆக உடலில் உருவான இந்த உணர்ச்சிகள் அதன் உணர்வு நம்மை நம் உடலுக்குள் இயக்குவதும் அந்த உணர்ச்சியில் தோண்டி நம்மை செயல்படுத்துவதும் இந்த சொல்லின் தன்மை பிறருடைய நிலைகள் உணர்ச்சிகள் உந்துவதும் இந்த நிலை வருகிறது. அதனால்தான் சிவதனுசு. ஆகவே இந்த சிவதனுசை வைத்திருப்பார் நாம் பல கோடி சரீரங்களை நீக்கி நீக்கி பல உணர்வின் தன்மை வந்து பலர்றோம். ஆக நாம் இந்த மனிதனாக பிறப்பதற்கு முன்னாடி கடவுளின் அவதாரத்தில் வராக அவதார் பல கோடி சரீரங்களை நீக்கி நீக்கி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து 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 வராகன் என்ற உடலை பெறுகின்றது. பண்பின் உடலை பெற்று சாக்கடையில் உள்ள நாட்டத்தை பலர்ந்து அதில் மறைந்த நல்ல மனத்தை நுகர்ந்து அது உணவாக உட்கொள்கின்ற அதன் வாழ்நாளில். ஆகவே இது தீமைகளை நீக்கும் உணர்வின் தன்மை வரப்போகும்போது அந்த பன்றி அந்த உயர்ந்த உணர்வின் தன்மை எழும்பு உயிரில் வரப்போகும்போது விஷ்ணு தன்ஸ். ஆகவே பன்றியின் உடலின் உயிர் இந்த உடலின் தன்மை எடுக்கப்படும் போது இந்த உடல் உள்ள தீமை அணுக்களை மாற்றுவதற்காக இந்த உயிர் அந்த பன்றி தன் தீமைகளை நீக்கும் உணர்வினை சாக்குடைக்குள் இருக்கும் நாக்கத்தை தன் உணர்வால் பாய்ச்சி வைத்து அந்த உயிரின் நிலைகளின் நல்ல மனங்களை நுகர்ந்து அது உடலுக்குள் அதை சேர்க்கின்றது. ஆகவே இது விஷ்ணு தன்ஸ். ஆக உயிரால் உயிரின் தன்மை அங்கு விஷ்ணு வரம் கொடுக்கிறான் என்றும் ஆக விஷ்ணு தன்ஸ் என்றால் அந்த உயர்ந்த தீமைகளை நீக்கிடும் உணர்வுகளை அது நுகரப்படும்போது அந்த உணர்ச்சிகள் அது உடலில் உள்ள நிலைகளை மாற்றி ஆக தன் உணர்வின் தன்மை முன் நின்றாலும் இந்த தீமைகளை பிளந்து நல்ல மனங்களை நுகரும் ஆற்றல் பெறுகின்றது. அதனால்தான் இது விஷ்ணு தனுஷம் என்றும், இந்த உடலின் தன்மை பெற்ற பின் இங்கே தீமைகளை நீக்கிடும் உணர்வின் தன்மை பெற்ற பின் இந்த உடலை விட்டு வந்த இந்த உயிர் மனிதனாக பறக்க செய்கின்றது, பரசுராம் ஆக சமப்படுத்தும் நிலை வருகின்றது. நாம் உணவாக உட்கொண்டு உணவின் சத்தை நாம் நமது மனிதனானத்தின் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. அதே சமயத்தில் தீமையை வென்றிடும் உணர்வுகள் நாம் உடலே பெற்ற பின் இது சமப்படுத்தும் எண்ணங்கள் வருகின்றன. அதனால்தான் பரசுராம். ஆக நாம் ஒன்று தீமை என்று நிலை வரும்போதும் அது சமப்படுத்தி கொண்டும் அந்த உணர்வின் உணர்ச்சிகள் நமக்குள் தோற்றுவிக்கின்றது. அதை கொண்டு மனிதன் வாழ்க்கையை தீமையை சமப்படுத்தி நமக்குள் வாழும் அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு வருகின்றது. இருப்பினும் இப்ப வேதனை என்ற உணர்வு ஒழுக்கம் தாக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் நமக்குள் அந்த அணிவின் தன்மை நமக்குள் ஆன பின் அது சிவதனுசாக மாறுகின்றது. அந்த உடலுக்குள் ஒருவன் தீமை செய்கிறான் என்றால் அந்த தீமை செய்யும் உணர்வில் நாம் நுகர்ந்தான் அந்த தீமை செய்யும் உணர்ச்சியை தூண்டும் இந்த அணுக்கள் நம் உடலில் சேர்க்கப்படும் போது இது சிவதனுசாக மாறுகின்றது. ஆக இவன் பலராம் என்ற நிலைகள் கொண்டாலும் ஒருத்தன் வேதனைப்பட்ட உணர்வினை நாம் நுகர்ந்த பின் அதையே வேதனையை உருவாக்கும் இந்த உணர்வு வரப்படும் போது அவன் எப்படியும் அதனை வீழ்ச்சிட வேண்டும் என்ற உணர்வு தான் இங்கே வருகின்றது. ஆகவே நமக்குள் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வினை நமக்குள் எடுத்து நல்லதை சமப்படுத்த வேண்டும் என்றாலும் அந்த தீமை என்ற உணர்வில் நாம் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் அதன் உணர்வின் அணுத்தன்மை ஆகும்போது இது சிவதனுசாக மாறுகின்றது. அவன் எவன் தீங்கி செய்தானோ அவனை தாக்கும் உணர்ச்சியின் தன்மைதான் வருகின்றது. அதுதான் இதை பரசுராமுக்குள் மனிதனாக ஆனத்தின் நமது உடல் நஞ்சை மாற்றினாலும் ஒருவன் தீமையான இடைஞ்சல்களை செயல்படும் போது அது நுகர்ந்த பின் அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் அது அணுத்தன்மை ஆகிவிட்டால் இதில் விளைந்த உணர்வுகள் இப்போ உங்க மேலே எதையாகவும் உங்களை எப்படி நான் அடிக்க வேண்டும் என்றுதான் உங்களை வீழ்த்த வேண்டும் என்றுதான் என்னை காக்க வேண்டும் என்று தான் சமப்படுத்தும் நிலை வரும்போது பரசுராமனுக்கும் ராமனுக்கும் போர் முறையில் ஆக ராமன் தான் ஜெயிக்கின்றான். காரணம் இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வினை தான் நுகர்ந்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து இதை உருவாக்கி இது தனுசாக தன் உடலுக்குள் செலுத்தப்படும் என்போது இந்த வேதனை என்ற உணர்வின் தன்மை அந்த உணர்ச்சியால் தூக்கும் இந்த உணர்வுகளை இதை தாக்கி அதை அழிக்கின்றது. ஆகவே ராமன் விஷ்ணு தனுஷ் இந்த உயிரின் உணர்வு கொண்டு அதை எண்ணி தன் உடலுக்குள் இருக்கும் தீமையை மாற்றும் சக்தி வருகின்றது. ஆக தீமை என்ற உணர்வின் தன்மை நமக்குள் விட்டு வைத்தால் இந்த உணர்வின் தன்மை ஆக்கிரமித்து வாடி என்ற உணர்வு நமக்குள் வந்து இந்த தீமை என்ற நிறைகளை அந்த வீரிய உணர்வு கொண்டு தனுசாக மாறி நமக்குள் தீங்கு செய்யும் எண்ணங்களையே நமக்குள் உருவாக்குகின்றது. அதனால்தான் இதை சிவ தனுஷ் என்று அங்கே காரணம் பேர் வைத்து சாதாரண மனிதனும் தனது வாழ்க்கையில் எவ்வாறு நாம் இயக்குகின்றது எப்படி இயக்குகின்றது நாம் இயங்குகின்றமா நாம் நுகர்ந்த உணர்வு நம்மை இயக்குகின்றதா ஆக ஆறாவது அறிவு கொண்ட நாம் கார்த்திகேயா இதை தெரிந்து கொண்ட தீமை என்று தெரிந்து கொண்டாலும் அதை நம் உடல் புகாது சேனாதிபதியாக பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஆறாவது அறிவை கூட்டி ஆகவே இந்த தீமைகளை வென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து அது உயிரை சேர்க்கப்படும் போதுதான் இது விஷ்ணு தனுசுவாக மாறுகிறது. அந்த உணர்வு என் உடல் முழுவதும் படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் வலிமை கொண்டு வரும்போது நம் உடலை தீங்கு செய்யும் இந்த அணுக்களின் ஊடுருவி அந்த தீங்கான உணர்வை கவராதபடி அது அடக்குகின்றது. ஆகவே இந்த விஷ்ணு தனுசு என்ற நிறைவு கொண்டு நமக்குள் தீமை என்ற உணர்வினை நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ராமயான காவியங்கள் இங்கே காருங்கள். இங்கே வேதனைப்படும் உணர்வுகளை இங்கே என்ன செய்கின்றது என்றால் வாலி என்ற நிலையை குகை நின்று வெளிவராதபடி அடைத்து விடுகின்றன. ஆகவே நமக்குள் வேதனை என்ற உணர்வு அணுக்கள் இருப்பினும் அதை அறியும் ஆற்றல் இருப்பினும் இந்த வேதனையின் உணர்வு நுகர்ந்த பின் இரண்டும் இணைந்து விட்டால் நமக்குள் அது வலிமை வருகின்றது. இந்த வலிமை பெறாத நிலையை தடுப்பதற்கு தான் ராமாயணத்தில் வாழியை குகை விட்டு வராதபடி அந்த குகமேல் இருக்கும் பாறையை தான் காண்டிவித்தால் தாக்கி அந்த குகையை மூடி வருகின்றது. அதான் ராமன் ராமாயணத்தில் வாழியை மறைந்திருந்து தாக்கினான். இப்ப வேதனைப்படும் உணர்வினை நாம் பார்த்தால் அந்த உணர்வு நமக்குள் வராது முதல்ல அடைத்தல் வேண்டும். நாம் புருவ மத்தியின் இதை நான் மூக்கு வழி நுகர்ந்து உயிர் வழி நம் நடு மையத்தில் வீட்டிற்கும் இந்த உயிரில இந்த உணர்வு மோதும் போதுதான் இந்த உணர்ச்சிகள் இயக்கப்பட்டு அதற்கு தக்க நிலைகள் செயல்படும். இந்த வேதனை என்ற உணர்வுகள் குறைவி கொட்டியது போல நமது நல்ல குணங்கள் பாய்ச்சப்படும் போது நம் உடல் எல்லாம் பதறுகின்றது, துடிக்கின்றது, நம் வலிமை இழக்க செய்கின்றது, நம் எண்ணங்கள் சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது, நம் செயலாற்றலோ அது மாறுகின்றது. இதே போன்ற நிலைகள் இருந்து நாம் மாறுபட வேண்டுமா இல்லையா? இதற்குத்தான் அந்த நிலையை இந்த அதிசயம். தனது வாழ்நாளில் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து நஞ்சினை என்றிடும் கணவன் உயர வேண்டும், மனைவி உயர வேண்டும் என்று இரு உயிரும் ஒன்றாக்கி இந்த உணர்வினை வளர்த்துக் கொள்ளும். ஒரு வேதனை என்ற உணர்வு நாம் நுகரப்படும் போது வாலி என்ற உணர்வு நமக்குள் சென்று இத்தகைய நுணைய நோய்கள் வருகின்றது. ஆக கணவனும் மனைவியும் உடல் உறவு கொள்ளும் போது தன் இனத்தின் தன்மை வருகின்றது. ஆனால் அருளி என்ற உணர்வை இந்த ரெண்டும் உணர்வாக்கும் போது அந்த நட்சத்திரங்கள் உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றுகின்றன. ஆக ஒளியின் தன்மை உயிர் எப்படி ஆனதோ இதை போல தன் உணர்வின் தன்மை அது வளர்கின்றது.
நம் உடலில் இயங்கக்கூடிய நிலைகள் இது ஜீவித்து ஜீவனுள்ளதாக இருக்கப்பட போகும்போது இது சீவலிங்கமாக இருக்கின்றது. ஆனால் நம் மா மகர்ஷீஸ்வராய குரு அந்த ஞானிகள் காட்டிய அந்த அருள் வழியில் உயிர் வழி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் உணர்வு மகர்ஷியின் அருள்சக்தியிலே நாம் உயிர் வழியாக சுவாசிக்கப்பட போகும்போது இது ராமலிங்கமாக மாறுகின்றது. அதே சமயத்தில் இந்த உடலுக்குள் உருவான உணர்வுகளுக்கு அதை சமப்படுத்தும் நிலையாக, அதை மாற்றி அமைக்கும் நிலையாக, எத்தனை உணர்வுகளை சுவாசித்து அதை சமப்படுத்தும் நிலையாக வரப்பட போகும்போது இது சிவ தனுசுதான். ஆனால் இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வுகள் அது ஜீவ ஆன்மாக்களாக விளைந்தாலும் அதில் விளைந்த நுண்ணிய நிலைகள் உயிராத்மாவாக சேர்ந்து அதனுடைய அடுத்த நிலை உருவாக்கக்கூடிய நிலைகளை அதை நாம் சீராக்கக்கூடிய நிலைகளுக்கு நாம் வந்துவிட்டால் நம் எண்ணம் அந்த துருவ நட்சத்திரத்துடன் நாம் எடுக்கப்பட போகும்போது இது விஷ்ணு தனுசுவாக மாறுகின்றது. ஆக நாம் எடுக்க வேண்டியது விஷ்ணு தனுசு. அதுதான் அங்கே ராமேஸ்வரம் என்ற நிலைகளை காண்பித்து ராமன் அங்கே நேரமாகிவிட்டது என்று தன் மனதை குவித்தான் என்று நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் அனைத்துமே ஒருமித்த நிலையாக ஒரு நிலை கொண்டதாக இந்த ஒரு நிலைப்படுத்துவது என்று நாம் எதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் ஒரே எண்ணத்தில் இருப்பது ஒரே உணர்வை சொல்லிக் கொண்டே இருப்பது என்று அதுவல்ல. நாம் இந்த உடலில் வாழக்கூடிய காலம் மிக மிக குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்தில் நம் எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்துமே அது ஒருங்கிணைந்து ஒரே நிலையாக இந்த உடலுக்கு பின் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு நிலை கொண்ட அதனுடைய நம்ம எண்ணம் அந்த இலக்கை அடைவதாக நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அது ஒவ்வொன்றையும் இணைத்துக் கொண்டே வர வேண்டும். அதைத்தான் தனுசு கோடி பல கோடி உணர்வுகளை அது எத்தனை நிலைகளாக இருந்தாலும் அதை எல்லாம் அரவணைத்து அது ஒன்றாக்கி ஒளியின் சுடராக ராமலிங்கமாக மாற்றி ராமலிங்கமாக துருவ நட்சத்திரமாக இருப்பதால் அகசியன் துருவனாய் துருவ மகர்ஷியை துருவ நட்சத்திரமானது அது அது போன்ற நிலைகளை நாம் பெறுவதற்குத்தான் அந்த சில புராணங்களை அந்த இடத்திலே கடலோரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தை பார்க்கும் இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த உயர்ந்த உணர்வுகளை நமக்குள் பெரும்படி செய்கின்றனர். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் ஒரு பாம்பு அதை எடுத்துக்கொண்டால் அது ஒரு கோழி அந்த பாம்பை கொத்தி என்றால் உணவாக எடுத்தது என்றால் அந்த பாம்பு அடுத்து கோழியாக பறக்கும் சந்தர்ப்பம் வருகின்றது. இதையே ஒரு மற்ற பறவை இனங்கள் காகமோ அல்லது வேறு ஒரு பருந்தோ இது கொத்தப்பட போகும்போது அந்த பருந்தின் உடலுக்குள் சென்று பருந்தாக பறக்கின்றது, காவத்தினோடு கொத்தினால் காகமாக பறக்கின்றது. ஆனால் பாம்பு ஒன்றாக இருந்தாலும் எது கவர்ந்ததோ எது உணவாக எடுத்ததோ அதனுடைய உணர்வை உற்று பார்த்து அதை கவர்ந்து அது இந்த உடலிலே விளையப்பட போகும்போது அதற்குண்டான ரூபங்களாக அதற்குண்டான உடலாகத்தான் அடுத்து உருவாக்குகின்றது. இது போன்றுதான் இந்த வாழ்க்கையில் நாம் இந்த உடலுக்காக இந்த உடலில் வரக்கூடிய நோய்களுக்காக அல்லது இந்த உடல் வாழ்க்கையில் வரக்கூடிய தொழில் ரீதியோ குடும்ப ரீதியோ நாம் கணவன் மனைவி குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் நம் உடன் பிறந்தவர்கள் என்று இது எத்தனை நிலைகள் கொண்டு பற்று கொண்டு அதற்காக நாம் இதை செய்கின்றேன் இதற்காக இதை செய்கிறேன் என்று நாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு செயலையும் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று இதை உற்று பார்த்து இதை கவர்ந்து இதை நுகர்ந்து ஒவ்வொன்றையும் வளர்க்க விரும்பினாலும் குழந்தைகள் செய்யக்கூடிய நிலைகளோ அல்லது கணவன் மனைவிகள் இருக்கக்கூடிய நிலையிலோ அல்லது குடும்பத்திலோ தொழிலோ இது போன்ற நிலைகள் நாம் அழுத்தமாக நம்முடைய உணர்வுகள் அதில் சிக்கிக்கொண்டால் அந்த உணர்வுகள் நமக்குள் வந்த பின் நாம் அதை இப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தோம் இப்படி ஆகிவிட்டது என்று நம் உணர்வுகள் அங்கே தேங்கப்பட போகும்போது நாம் சுவாசித்தது அந்த உணர்வுகள் மீண்டும் இது சிவதனுசாக மாறுகின்றது. ஆக உடலுக்குள் விளைந்த உணர்வை நாம் சமப்படுத்த வேண்டும் என்று எண்ணப்பட போகும்போது உதாரணமாக ஒரு நோயை நீக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அதற்குண்டான மருந்தையும் உட்கொள்ளுகின்றோம். ஆனால் அந்த மருந்தை உட்கொண்டு அது சிறிது காலமாகி நாம் சீரானாலும் இந்த உடலுக்குள் அந்த வேதனை என்ற உணர்வுகளோ அந்த நோயினால் உருவாக்கப்பட்ட உணர்வுகளோ நமக்குள் ஊழ்வினை என்ற வித்தாக அது பதிவாகித்தான் இருக்கும். இன்று எப்படி நிலங்களிலே களைகள் என்று சொல்லுகின்றோமோ நல்ல பயிரை நாம் அது விதைத்து அதனுடைய மகசூல் எடுக்க அது விரும்பினாலும் களைகள் அது அறியாமலே அந்த மண்ணிற்கு ஒரு மறைந்த வித்துகள் அது முளைத்து விடுகின்றது. அதை நாம் அவ்வப்பொழுது அப்புறப்படுத்தினாலும் அது சிறிது காலம் கழித்து மீண்டும் அதற்குண்டான பருவங்கள் கிடைத்தால் அது கிளந்து எழுந்து வருவது போன்றுதான். இன்று நாம் ஒரு நோய்க்கு நான் அதை நீக்க மருந்து கொடுத்து நீக்கினாலும் இன்று இப்படி நோய் வந்தது இப்படி நீக்கிவிட்டோம் நாளை என்னாகுமோ அந்த பிள்ளைக்கு என்ன செய்வது, இந்த தொழிலுக்கு என்ன செய்வது என்று மீண்டும் அந்த விஷமான உணர்வுகள் நமக்குள் அது கிளர்ந்தெழுந்து அது இன்னொரு ரூபத்தில் இன்னொரு உணர்வை சுவாசிக்கப்பட போகும்போது அந்த மூளை வித்து மீண்டும் மீண்டும் தன் இனத்தை அது வளர்க்க செய்வதற்காக அது கிளர்ந்து எழுந்து இது தன் வளர்ச்சியை கூட்டக்கூடிய நலன்களாக நமக்குள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் இது தூண்டிக்கொண்டேதான் இருக்கும். என்றால் பரிணாம வளர்ச்சியில் நாம் நஞ்சை கழித்து நஞ்சையெல்லாம் வெல்லக்கூடிய சக்திகளாகத்தான் படிப்படியாக இந்த மனித சரீரத்தை பெற்றிருக்கின்றோம். இதில் நாம் தூக்கிய நிலைகளை நாம் கரைக்க வேண்டும் என்றால் நமது நினைவுகள் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எத்தகைய மாறுபட்ட உணர்வு வந்தாலும் எத்தனை மருந்தை உட்கொண்டாலும் எத்தனை செயல்களை குடும்பத்திற்கோ தொழிலுக்கோ மற்றும் எதற்காக நான் செய்தாலும் அதில் அனைத்துமே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கலந்து அதை முன்னிலைப்படுத்தி அந்த சக்திகளை இணைத்துக் கொண்டே வந்து மற்ற உணர்வு அதற்குள் இணைத்துக் கொண்டே வந்து அது அனைத்துமே அதன் கீழ் இருப்பது கொண்டு நாம் இணைத்துக் கொண்டே வந்தால் இதுதான் தனுசு கோடி. அது எண்ணத்தால் உருவான நிலைகளை நாம் இந்த உயர்ந்த நிலை பெறக்கூடிய இந்த எண்ணத்தை அதற்குள் இணைத்து அது ராமேஸ்வரம் என்ற நிலையை ராமலிங்கமாக நாம் இது அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலைகளாக இணைத்துக் கொண்டே வந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த நேரம் எந்த நொடி இந்த உயிரை நம் உடலை விட்டு பிரிந்தாலும் அந்த உயிரோடு ஒன்றிய நிலையில் நாம் வளர்த்துக் கொண்டது தனுசு கோடி என்ற நிலையிலாக நம்மை இன்று அகஸ்தியன் அவன் துருவனாய் துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமாக வாழும் இடத்திற்கு நம்மை அங்கே அழைத்து செல்லும். இல்லையென்றால் பாம்பு கோழியினால் கொத்தப்பட்டால் கோழியினுடைய உடலுக்குள் செல்வதும் அல்லது ஒரு பருந்து கொத்தினால் அதனுடைய உடலுக்குள் செல்வது போன்று இந்த வாழ்க்கையில் நாம் பற்றுக்கொண்ட நிலையில் குழந்தையின்பாலோ தொழிலின்பாலோ அல்லது மனைவியின்பாலோ அல்லது கணவன்பாலோ அல்லது நம்முடன் பழைய நண்பர்களோ இது போன்ற நிலையில் நாம் பற்று வைத்து இதனுடைய நினைவுகளை நம் இந்த உடல் வாழ்க்கையில் அதிகமாக இதை வளர்த்துக் கொண்டே வந்தால் இந்த உடலுக்கு பின் அங்கேதான் சொல்லும். அதனால தான் அங்கே ராமன் மனதை குவித்தான் என்ற நிலையில் அங்கே தெளிவாக எந்த உணர்வை நாம் குவிக்க வேண்டும் என்று காட்டுங்கள். அதே சமயத்தில் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் ஆக ஒரு நோயாளியாக இருந்தாலும் அல்லது ஒருவர் துன்பப்படுகிறார் என்றாலும் அந்த அருள் உணர்வுகளை நாம் சுவாசித்து இந்த உணர்வுகளை அவர்களை நாம் அதை கேட்க நேர்ந்தாலும் அதை நாம் மாற்றி அமைத்து இந்த அருள் ஒளியின் உணர்வுகளை இப்பொழுது எப்படி குரு மகர்ஷிகள் ஞானிகள் அவர் வெளிப்படுத்தக்கூடிய நாம் சுவாசிக்க போகும்போது நமக்குள்ள நன்மை செய்யக்கூடிய சக்தியாக ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் என்ற நிலையில் நம்மை ஏற்றுகின்றது. இதுபோன்ற நம்முடைய உணர்வு நம்முடைய சொல்களும் மற்றவர்களுக்கும் இது நல்ல உணர்வுகளாக அது பாய்ந்து அவர்களுக்குள் இது ஊடுருவி அவர்களை நன்மை பயக்கக்கூடிய சக்தியாகத்தான் இதை மாற்ற வேண்டும் என்றவர அவர்களுக்குள் இயங்கிய உணர்வுகளை நாம் சுவாசித்து அவர்கள் படும் துயரங்களையும் அவர்கள் படும் நோய்களையும் நாம் நமக்குள் உருவாக்க கூடாது. அது அந்த மகிழ்ச்சிகள் எதன் வழி எப்படி அந்த தீமையை நீக்கினார்களோ மற்றவர்களுக்கு அந்த தீமையை நீக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவர்கள் செயல்படுத்தினார். இது போன்ற நிலையை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தன் குரு இதை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
நம் வாழ்க்கையில் அனை எத்தகைய தீமைகள் கண்டாலும் அவ்வப்போது சுத்திகரிக்க வேண்டும். அப்ப நம்ம இரத்த நாணங்கள் சிறுக சிறுக கலந்து நம் உடல் உள்ள அணுக்களுக்கு சிறுக சிறுக அந்த துருவ நட்சத்திரத்தை உணர் படர்ந்து நம் வாழ்க்கையில் அதனுடைய உணர்வுகள் வளர்ச்சி அடைந்து இது முதுமையாகிவிட்டான் நம் உடலில் நாம் இதற்கு முன் சேர்த்துக்கொண்ட அணுக்களும் அதுவும் மடியும்தான். பின் இது இதாகிவிட்டால் திடீரென்று இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா சென்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் அழைத்து சென்றுவிடும். பின் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் சென்ற பின் இந்த உடல் பெற்ற தொற்றுல உணர்வுகளை தீமையான உணர்வுகளை அது கரைத்துவிடும். பின் அவனுடன் சேர்ந்து விடுகின்றோம். இதை காட்டுவதற்குத்தான் சலப்புராணங்களை அந்த ஞானிகள் தெளிவாக காட்டினார்கள். இந்த உயிரணு தோன்றி எத்தனை வகையான உடல்கள் உணர்வுக்கொப்ப உடல்கள் அமைத்தது அந்தந்த உடலை காத்துக்கொள்ள அது ஒவ்வொரு நிலைகளில் இப்ப பாம்பு வருகிறது என்றால் கோழி கொத்தினால் அதை இறந்து விடுகின்றது அது உடலை எடுத்துக் கொள்ளுகின்றது. அப்ப அந்த பாம்பின் உயிரான்மா கோழியின் உடலுக்குள் சென்று கோழியாக மாறுகின்றது. மயில் கொத்தினால் மயிலாக மாறுகின்றது. காக்கா கொத்தினால் அதன் உடலை இப்படி அதாவது சந்தர்ப்பத்தில் மோதும் உணர்வுக்கு இணையானால் அவனுடைய சந்தர்ப்பம் அந்த உயிர் இந்த உடலொட்டி சென்றத்தில் அதன் உணர்வு எடுத்து இப்படி மாறும் சந்தர்ப்பங்கள் மாறிவிடுகின்றது. இப்படி எண்ணில் அடங்காத ஒன்றுக்கு இரையாகி ஒன்றுக்கு இரையாவதற்கு வேதனை பெற்று அந்த வேதனையான உணர் அது வல்வாக்கி இப்படி இன்னொரு உடலுக்குள் சென்று இப்படி கடைசி எத்தனையோ உடல்கள் பெற்ற பின் இந்த மனித உடலை பெற்றது தான் ராமேஸ்வரம். தான் கடல் ஓரத்தில் கொண்டு வச்சு எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் நான் ராமேஸ்வரன் சொல்லிட்டு நாம் திரும்ப திரும்ப சொல்லி இந்த உணர்வை உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இது உதவும். இப்படி ராமேஸ்வரம் என்று இருக்கும்போது நாம் எத்தனையோ வகையான இப்போ மனிதனானதும் வெறுப்பு வேதனை சலிப்பு சங்கடம் கோபம் குரோதம் எத்தனையோ வகையான உணர்வு பயம் ஆத்திரம் இத்தனை வருகின்றன. காலையிலிருந்து நாம் தப்பு செய்யாமலேயே இதையெல்லாம் நுகர்ந்தால் என்ன, இது நமது உயிர் சதாசிவமாக்கிக் கொண்டே இருக்கிறது. அப்ப நம் உடலுக்குள் எந்தெந்த உணர்வு இருக்கின்றதோ அதிகமாக அவர் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுது. அதற்கு தக்கவாறு இந்த உடல்ல பல உருமாற்றங்கள் ஏற்படுகின்றது, உறுப்புகள் குறைகின்றது, உடல்கள் நலிகின்றது, எண்ணங்கள் சுருங்குகின்றது, செயல்கள் மாறுகின்றது. நாம் தவறு செய்யல. அப்ப நாமும் அது மாற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய, நான் தனுசு கோடி அகச்சின் துருவனாகி துருவ நட்சத்திரமான அதனின்று வரும் உணர்வினை நாம் பெற வேண்டும். கோவப்படும் போது என்ன உங்களுக்கு பொருள் என்று செயல்படுற சக்தியும் ஒன்றுபட்டு வாழும். ஒரு நோயாளியை பார்க்கிறோம் தெரிந்து கொள்ளணும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரொழியும் பெறணும். அவர் துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பெறணும் உடல்ல பட்டு அந்த நோய் நீங்கணும் அப்படின்னு நம்ம நோயாளியை நாம் பார்த்தோம்னா அவர் சொல்ல நாம் கேட்டு திருப்பி சொல்லப்படும். இதே மாதிரி நான் ராமனின் பக்தன் ஆஞ்சினேயன், ராமனின் பக்தன் ஆஞ்சினேயன். இப்ப அவன் வேதனை பெற்ற உணர்வை நாம் தடுத்து விட்டோம் ஈஸ்வரா என்று தடுத்த பின் நம் உடலுக்கு அந்த என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று அது உள் சேர்த்தும் போது ராணாதியாகி சூரியன் எடுத்துக் கொள்கின்றான். இருந்தாலும் நாம் நுகர்ந்த உணர்வு மீண்டும் அந்த நோயாளிக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரொழியும் பெற வேண்டும். அவன் உடல் முழுதும் படர்ந்து அவன் உடல் நோய் இயங்கி நல்லதாக வேண்டும் என்று அவன் சந்தர்ப்பத்தால் நொறுகின்ற உணர்வுகளை நாம் காதலை கேட்டால் நாமும் அந்த வேதனை அடைகின்றோம், அல்லது நம்மளை சூழ்வடைய செய்கின்றோம், இல்லை நம்மை அழுக செய்கின்ற அவன் உடல்ல விளைந்தது. அதை நாம் மாற்றி அவனுக்கு நல்ல உணர்வு ஊட்ட இனிமேல் நாம் சொல்லாக சொன்னால் இந்த தீமைகளை நீக்கும் சொல்ல சொல்லும் அந்த ராமநாயகன் அந்த சொல்லின் உணர்ச்சிகளை அது பரவி சென்று அவன் சதிகளில் ஊதி கண்வழி கவர்ந்து மூக்கு வழி நுகர்ந்து அவன் உயிரிலே மோதுகின்றது. அந்த மோதிய உணர்ச்சிகள் அவன் உடல் முழுதுக்கும் பரவத்திருந்த சங்கு சக்கரத்தாய் அதனை அந்த உணர்ச்சிகள் உடல் முழுதுக்கும் படர்ந்து அவன் உடலுக்குள் அந்த தீமை எண்ணங்களில் இது போய் இணைந்து விடுகின்றது. இப்படி இணைச்சுவதற்குத்தான் ராமனின் பக்தன் ஆஞ்சினேயன் அவன் வாயு புத்திரன், அவன் சுக்ரீவன் மந்திரி, துருவ நட்சத்திரம் தான் சுக்ரீவன். அப்போ இதை கலந்து இந்த உணர்வு சொல்லாக சொல்லப்படும் செவிவெளி உணர்ச்சிகள் உந்தி உயிர்வெளி கண்ணுக்கு அமைத்து கண்ணு கொடுத்து கண்வெளி நாம் சொன்ன உணர்வை அது மூக்கு வழி நுகர்ந்து உயிரிலே மோதச் செய்து இந்த உணர்வுகள் இரத்தத்தில் கலந்து அந்த நாம் எப்படி மருந்து கொடுத்த பின் இரத்தத்தில் கலந்த பின் மற்ற நோய்களை நோய்க்கு தக்க கொடுக்கின்றவர்களோ இதை போல நாம் நுகர்ந்த உணர்வு அந்த இரத்தத்தில் கலந்த பின் நோயான இடங்களில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அங்கே இணைத்துவிடும். நான் சுக்ரீவன் மந்திரி ஆஞ்சினை அப்ப அந்த வலிமை மிக்க உணர்வு கொண்டு அந்த உணர்ச்சிகளை தூண்டி அவன் அம்மாங்கிறது பதில் நீங்கள் இந்த துருவ நட்சத்திரத்தை பேரல் பெற வேண்டும் என்று இயங்குகிறது உணர்ச்சியில் அதை இயங்க அவங்க தொடங்கினார். அது அவங்க சுவாசித்து அவங்க ரத்தங்களில் இது கலந்து தீமைகளை நீக்க உதவும். அவன் வேதனைப்பட்ட உணர்வை நாம் நுகர்ந்தால் நல்லவர் தான் கேட்டோம். அந்த வேதனையான உணர்வு நம்ம உடலுக்குள் உறப்பும்போது நமக்குள்ள பலவீனம் அடைந்து பின் நல்ல அணுக்கள் சிறுக சிறுக அது மடிய தொடங்கி அல்லது மாற்றி விடுகின்றது. பல பாதாமியை போட்டு அதில் நல்ல மனம் உள்ள பொருளையும் போட்டு வைத்தால் ஒரு துளி விஷம் பார்த்தால் என்னாகும், அந்த பாதாமி பாழாகிவிடும். இதே போல நம் உடல் உள்ள அணுக்கள் வீணாகிவிடும். அப்படி வீணாகாதபடி நாம் தொலைத்தல் வேண்டும். இப்படி வீணாகிவிட்டால் அதற்காக மருந்துகளை கொடுத்து அதை காட்டிலும் விஷமான நிலையை விட்டுதான் இந்த வைத்திய ரீதியிலே அதை நம்மை கவனிக்கின்றார். ஆனால் இதை கவனித்தால் நம் உடலில் உற்று பார்த்த வேதனை என்ற வித்து இருக்கும். வயலை எப்படி களைகள் களை எடுத்தாலும் மீண்டும் வந்து விடுகின்றதோ, இதே போல இதை நீக்கினால் அதே உணர்வு நமக்குள்ள அதுக்கு தக்கவாறு இப்ப மருந்து கொடுத்து இது பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு நம் பையன் என்ன செய்வானு அது புதுவிதமான உணர்ச்சிகளை இதோட சேர்த்து நமக்குள் அந்த வேதனை தொடர்ந்து கொண்டுதான். ஆனாலும் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று இயங்கிவிட்டால் இதை நாம் ஆன்மாவை சுத்தப்படுத்திக்கலாம். தனுசு கோடி என்று இதைத்தான் அங்கே காட்டுகின்ற நமது வாழ்க்கையில் பிறருடைய உணர்வுகளை பார்த்தாலும் மனதை ஒன்றாக்க வேண்டும். பிறருடைய கலக்கங்களை நமக்குள் சேர்க்காதபடி அருணுணர்வை சேர்த்து நமக்குள் எல்லா நிலையும் ஒன்றாக்க வேண்டும். எத்தனை வகையான நிலையில் பார்த்தாலும் இந்த நேரமாகிவிட்டது என்ற நிலையில் ராமன் இந்த மணலை குவித்து சிவலிங்கத்தை ஊரிக்க ஆரம்பித்தான். ஆனால் இந்த நாம் நுகரும் உணர்வுகள் மனதை ஒன்றாக்கும் போது ராமலிங்கம் என்பது நாம் இந்த உடலின் தன்மை நாம் வாழும்போது சீவலிங்கம் இந்த உடல் ஜீவிக்கும் உடலாக இருக்கின்றது. நாம் தீமைகளை நீக்கும் உணர்வை நாம் எடுக்கும்போது எண்ணத்தால் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர் நாம் சேர்க்கப்படும் போது ராமலிங்கம் என்று
உயிரணுவாக தோன்றி பல கோடி சரீரங்களில் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வாக வலிமைமிக்க உணர்வுகளை கவர்ந்து அதில் வளர்ச்சி பெற்று பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக அந்த முதல் மனிதன் அகஸ்தியன் மின்னல்களையும் ஒளி கற்றைகளையும் மின் கதிர்களையும் நுகர்ந்து உயிரை போன்றே தன் உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெறுகின்றான், ஒளியாக மாற்றுகின்றான். திருமணமான நிலைகள் கொண்டு தான் பெற்ற சக்தி மனைவிக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனைவிக்குள்ளும் இந்த உணர்வுகளை இணைத்து இருபாலரும் ஒன்றி அவர்கள் இந்த மனித வாழ்க்கையில் எதை எல்லையாக குறிவைத்து விண்ணினுடைய ஆற்றலை நுகர்ந்து ஒளி சரீரமாக இரு உயிரும் ஒன்றாக அவர்கள் தங்களுக்குள் உருவாக்கினார்களோ அந்த கூர்மையாக உற்று நோக்கிய அந்த எல்லையிலேயே இந்த உடலுக்கு பின் துருவ நட்சத்திரமாக அழியாத நிலைகள் கொண்டு வாழ்கின்றார்கள், வளர்கின்றார்கள். அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஆயுள் மெம்பராக எல்லோரும் அது இணைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உபதேச வாயிலாக துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை உங்களுக்குள் சிறுக சிறுக அந்த வித்துகளை ஊழ்வினை என்ற வித்தாக பதிவு செய்து அங்கே உங்களை இணையும்படி செய்கின்றோம். ஆக ஆயுள் மெம்பர் என்றால் வெறுமன அல்ல, அந்த அகசியின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அந்த ஆற்றலை நாமும் இந்த வாழ்க்கையிலே அது சிறுக சிறுக வளர்த்து கொண்டே வர வேண்டும். அவன் ஒளியாக மாற்றியது போன்று நாமும் அந்த ஒளியாக மாற்றும் பருவங்களை நாம் பெற வேண்டும். ஒரு விவசாயம் செய்யக்கூடிய வித்துகளை அல்லது அந்த பருப்பை நாம் எடுத்து வேக வைத்து விட்டால் இந்த வேக வைத்த வித்தை நாம் மீண்டும் மண்ணிலே ஊண்டினோம் என்றால் அது முளைக்காது, அதனுடைய சத்து இழந்து விடுகின்றது. இதுபோன்றுதான் வேகா நிலை என்ற நிலையை அடைந்தவன்தான் அகஸ்தியன், ஒரு நட்சத்திரமாக இருக்கின்றான். பெரிதொரு உணர்வு தன்னை மாற்றி விடாதபடி அவன் எதையுமே தனக்குள் வேக வைக்கக்கூடிய சக்தியாக, அதை முறியடிக்கக்கூடிய சக்தியாக, அதனுடைய இயல்பை மாற்றக்கூடிய வல்லமையாக அவன் வளர்ந்து அந்த நிலை அடைந்திருக்கின்றான். இதுபோன்றுதான் நாம் இந்த வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரை நாம் சிறு வயதிலிருந்தே எண்ணிலடங்காத உணர்வுகளை நாம் காண நேருகின்றது, அறிய நேருகின்றது, நுகர நேருகின்றது. ஆனால் இப்பொழுது துருவ நட்சத்திரத்துடன் நாம் ஆயுள் மெம்பராக இந்த சந்தர்ப்பம் இணையக்கூடிய நிலைகளாக ஏற்படுத்தும் பொழுது இனி வரக்கூடிய வேதனையோ வெறுப்போ சலிப்போ சங்கடமோ ஆத்திரமோ பயமோ அல்லது ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டு அதனால் வெளிப்படுத்தக்கூடிய சாபமிடும் உணர்வுகளோ வேதனைப்படும் உணர்வுகளையோ வேதனைப்படுத்தும் உணர்வுகளையோ சாபமிடும் உணர்வுகளை பதிவாக்கும் நிலையோ அல்லது நாமே சாபமிடும் நிலைகளுக்கு ஆளாவதோ இத்தகைய சந்தர்ப்பங்கள் எப்படி வந்தாலும் இந்த துருவ நட்சத்திரத்துடன் ஆயுள் மெம்பராக இருக்கக்கூடிய நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாது. ஒரு கம்ப்யூட்டர் இன்று விஞ்ஞான முறைப்படி அவர்கள் அதற்கென்று சாஃப்ட்வேர் மென்பொருளாக அதில் அமைக்கப்பட்டு அந்த கம்ப்யூட்டருக்குள் ஏதாவது தீமையோ மற்ற எதிர்மறையான நிலைகள் வந்தால் அது உடனடியாக அதை செயலற்றதாக மாற்றி அதை அப்புறப்படுத்துவது போன்று இந்த தீமையை நீக்கக்கூடிய சக்தியைத்தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் அருள் சக்தியை உங்களுக்குள் இங்கே பெரும்படியாக இந்த சந்தர்ப்பத்தை உபதேச வாயிலாக ஏற்படுத்துகின்றோம். எத்தகைய உணர்வுகளை நாம் சுவாசிக்க நேர்ந்தாலும் காண நேர்ந்தாலும் நுகர நேர்ந்தாலும் அடுத்த கணமே ஈஸ்வரா என்று நம் நினைவை புருவ மத்திக்கு கொண்டு வர வேண்டும். புருவ மத்தியிலிருந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஒரு ரெண்டு நிமிடம் அல்லது ஒரு நிமிடமாவது இந்த புருவ மத்தியிலே நாம் இவ்வாறு துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நிலை நிறுத்தி அந்த உணர்வுகளை சுவாசிக்க வேண்டும். இது ராமாயணத்தில் இதை ராமன் வாளியை என்ன செய்கின்றான், அந்த வாளி வெளியே வராதபடி அது ஒரு குகைக்குள்ளே அந்த கல்லை போட்டு மூடி விடுகின்றான். இது போன்றுதான் நாம் நுகரக்கூடிய உணர்வுகள் அனைத்திலுமே இந்த விஷம் உண்டு. ஆக நாம் எதை நேரடியாக உற்று பார்த்து நுகர்கின்றமோ அந்த உணர்வை இழுத்து சுவாசித்து உயிரில் பட்ட பின் அது வாளியாக மாறிவிடுகின்றது. நாம் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய மற்ற குணங்களை அது சம பங்கு அதை வலு இலக்கு செய்து விடுகின்றது. ஆக நுகர்ந்த உணர்வின் இயக்கமாகவே நாம் மாறிவிடுகின்றோம். ஆக இதை மாற்றுவதற்கு அதை நேரடியாக நாம் எண்ணி மாற்ற முடியாது. அதற்குத்தான் மாற்று உபாயமாக ராமன், அதாவது ராமன் என்றால் நம்முடைய எண்ணம், அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் சென்று புருவ மத்தியின்பால் சென்று அங்கே நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்திற்கு நம்முடைய நினைவுகளை அழைத்துச் சென்று அதிலிருந்து வரும் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று இங்கே புருவ மத்தியில் நிறுத்திவிட்டோம் என்றால் நாம் வெளியிலிருந்து நமது ஆன்மாவாக மாறி சுவாசத்தின் வழி கூடி உயிரிலே பட்டு ஜீவன் பெற்று பிரணவமாகி உடலுக்குள் செல்லும் இந்த நிலைகளை இங்கே புருவ மத்தியிலே நாம் துருவ நட்சத்திரத்தினுள்ளே கொண்டு வரும்பொழுது புறத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் நமது ஆன்மாவாக மாறுவதில்லை, நம் சுவாசத்திற்கும் வருவதில்லை. இங்கே தடைப்படுத்தி விடுகின்றோம், தடுக்கப்படுகின்றது. ஆக இத்தகைய பயிற்சியாக நாம் இது போன்ற நிலைகளை நாம் ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வந்துவிட்டால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நமக்குள் பெருக தீமையான விளைவுகள் நமக்குள் வளராதபடி தடுக்க நமது ஆன்மா பரிசுத்தமாக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நமக்குள் சிறுக சிறுக இது போன்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் வலு கூட நாம் அந்த துருவ நட்சத்திரத்தோடு இணைந்து வாழும் நிலையாக எப்பொழுதுமே எந்த நிமிடத்திலும் அந்த துருவ நட்சத்திரத்தோடே ஒன்றி வாழும் நிலைகளை பெறுகின்றோம். ஆக ஆயுள் மெம்பர் என்றால் இது போன்றுதான். ஒவ்வொரு நிமிடத்திலும் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய எத்தகைய நிலைகளாக இருந்தாலும் அதற்குள் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய இணைத்து நாம் அதனுடன் இணைந்தே நாம் வாழ வேண்டும். அந்த இணைந்தே இந்த உணர்வுகளை நமக்குள் பெருக்கி பழகுதல் வேண்டும். அது ரெண்டு பேர் சண்டையிடுகிறார்கள் நாம் பார்க்க நேர்கின்றது அல்லது இந்த உணர்வலைகள் நம் செவிகளிலே படுகின்றது உணர்ச்சியை தூண்டுகிறது என்றால் நாம் உடனடியாக அது என்ன ஏது என்று அவர்களை பற்றி எண்ணங்கள் உணர்வுகளை நினைவை செலுத்துவதை விடுத்துவிட்டு ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று அந்த உணர்வு அந்த நினைவு அந்த எண்ணம் நமக்குள் மீண்டும் வராதபடி இதை தடுத்து இது மாற்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி இந்த சண்டையிடுவோர் அவர்கள் இருவரும் பெற வேண்டும், அவர்கள் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், சிந்தித்து செயல்படும் அந்த அருஞானம் பெற வேண்டும், ஒற்றுமை உணர்வுடன் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அவர்களை எண்ணி இந்த அருள் சக்தியை நாம் எண்ணி அவருடைய நினைவு வராதபடி இதை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். இதை போன்ற ஒரு நோயாளியை பற்றியோ அல்லது ஒருவர் நோயினால் அவதிப்படுவதையோ நாம் பார்க்க நேருகின்றது அல்லது கேட்க நேருகிறது என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும் என்று முதலில் சொன்ன மாதிரி புருவமத்தில் தடைப்படுத்திவிட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நோயாளி உடல் முழுவதும் படர வேண்டும், அவர் நோயை நீக்கக்கூடிய சக்தி பெற வேண்டும், அவர் உடல்நலம் பெற வேண்டும், மனபலம் பெற வேண்டும் என்று நாம் இத்தகைய உணர்வுகளை நமக்குள் பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். அப்போ அந்த நோயாளியினுடைய உணர்வு நமக்குள், அதாவது நம் ஆன்மாவின் வழி விசுவாசத்திற்கு வராதபடி இதை தள்ளிவிட்டு விடுகிறது. அது சண்டையிட்டு ஒரு உணர்வை இவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு நோயாளியை விட்டு பார்த்தாலும் மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழிலில் நஷ்டம் நஷ்டம் என்று எண்ணுவதை விடுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை அந்த தொழில் செய்யும் அந்த வளாகம் முழுவதும் படர வேண்டும். எங்களிடம் பணி செய்வோர் அனைவரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும். எங்களுடைய வாடிக்கையாளர் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும். வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் அது உற்பத்தியாகும் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும். இந்த பயன்படுத்துவோர் அனைவருக்கும் அந்த அருள் மகரிஷி நல்சக்தி கிடைத்து அவள் வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று இந்த உணர்வை இங்கே சமைத்து அங்கே பாய்ச்சி இந்த அலைகளை அங்கே கூட்டினோம் என்றால் இந்த நஷ்டம் என்ற நிலைகளை விடுத்துவிட்டு நாம் எதனால் எந்த நிலை ஆனது, இதை நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்று அதற்குண்டான தக்க உபாயங்கள் நமக்குள் தூண்டப்பட்டு அதன் வழி சுவாசித்து அதன் வழி நமக்குள் பிரணவமாகப்படும் போது அதுதான் ஆயுள் மெம்பர் நாம் செயல்படுத்த வேண்டிய சீரான பாதை. ஆக துருவ நட்சத்திரத்துடன் நம்மை அந்த உணர்வுகளோடு நாம் இணைத்து இந்த உணர்வுகளை நாம் மற்ற நிலைகளும் இது இணைக்கப்படும் பொழுது நாமும் அந்த உயர்ந்த நிலை பெறுகின்றோம், மற்றவர்களுக்கும் அந்த உயர்ந்த சக்தி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இதை நாம் மாற்றிக்கொண்டு வருகின்றோம். அவை இப்படித்தான் நாம் வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்ல வேண்டுமே தவிர நுகர்ந்த உணர்வின் இயக்கத்திலே நாம் சென்று விடக்கூடாது. இன்று உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சிகளை பற்றி பார்த்தோம் என்றால் ஒரு தவளையை பாம்பு அது நோக்குகின்றது, அதை தன் உணவாக எடுத்துக்கொள்ள விரும்புகின்றது, அந்த விஷத்தை பாய்ச்சி அந்த தவளையை அது விழுங்குகின்றது. ஆனால் தவளையினுடைய நினைவோ இந்த பாம்பு அதனுடைய விஷம் இதற்குள் போனதும் அதனுடைய நினைவுகள் அனைத்தும் இழந்து பாம்பின் நினைவே அந்த தவளையினுடைய உயிரான்மாவில் பெருகி அந்த உடலை விட்டு பெரியமுடைய அந்த உயிரான்மா பாம்பின் ஈர்ப்பலைகளுக்கு சென்று அங்கே கருவாகி பாம்பாக மாறுகின்றது. இதே பாம்பை ஒரு கருடன் அது இதை உணவாக எடுக்க அது விரும்பி இதை கொத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அது நரக வேதனைப்படுத்தியதை பாம்பை அந்த கருடன் உணவாக எடுக்கிறது என்றால் அந்த பாம்பினுடைய நினைவு கருடன் போலே அதிகமாகின்றது. அந்த கருடனுடைய உணர்வுகளை எந்த அளவிற்கு அது உற்று நோக்கி அதை வலுவாக்குகின்றதோ உடலை விட்டு பெரிய அந்த பாம்பினுடைய உயிரான்மா கருடனை ஈர்ப்பிற்குள் சென்று கருடனாக பிறக்கின்றது. இதுபோன்றுதான் ஒவ்வொரு சரீரங்களும் ஒரு மானாக இருந்தாலும் ஒரு புலி அதை விரட்டி அதை தாக்கி கொண்டு அது உடலை விட்டு பெறுகிறது என்றால் அந்த புலியினுடைய நினைவே அதற்குள் அதிகமாகும் பொழுது மானாக இருப்பது புலியினுடைய ஈர்ப்பிற்குள் சென்று புலியாக மாறுகிறது. ஆக இதையெல்லாம் சிவதனுசு என்று சொல்வது. ஆக இந்த உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகள் இந்த உடலை காத்தின் மலையாக அம்பாக அதை காத்தின் மலையாக இது போர் முறையாக வரப்படும் போதுதான் இது சிவதனுசு என்று இதை ஆயுதமாக காட்டப்பட்டு இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வை கார்த்திமலையாக அது செயல்படுவதை சிவதனுசு என்று காட்டுகின்றார். ஆனால் அதே சமயத்தில் விஷ்ணு தனுசு என்றால் விஷ்ணு தனுசு என்றால் அகஸ்தியன் துருவனாகி துரு மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமாகி அவன் இந்த விண்ணிலே ஒளி சரீரமாக அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய எதையுமே ஒளியாக மாற்றிக்கொண்டுள்ளான். அந்த உணர்வலைகள் இங்கே நம் பூமிக்குள்ளும் படர்ந்து பரவிக்கொண்டே வருகின்றது. ஆக பரசுராம் என்ற நிலையில் நாம் பரிணாம வளர்ச்சி வரப்படும் பொழுது மற்றதை சமப்படுத்தும் நிலையில் வரப்பட போகும்போது இங்கே நுகர்ந்த உணர்வையை அது சமப்படுத்தும் நிலையாக வரும்பொழுது இங்கே சிவதனுசை இந்த பரசுராமன் எடுக்கின்றான். ஆனால் ராமனோ சீதா ராமன் என்ற நிலையில் அவன் அந்த மகிழ்ச்சி ஊட்டும் நிலைகளை அவன் விரும்பப்படும் பொழுது அவன் விஷ்ணு தனுசை பெறுகின்றான். ஆக உயிரோடு என்றால் நமது உயிர் அவனுடைய துடிப்பின் நிலையில் கொண்டு அதில் தோன்றக்கூடியதான் விஷ்ணு வெப்பம். அந்த வெப்பந்தான் நாம் நுகர்வது பார்ப்பது கேட்பது அனைத்தையுமே அது பிரணவமாக்கி ஜீவன் பெறச் செய்து பிரம்மமாக்கி இந்த உடலுக்குள் என்னால் உயிரிழப்பட்டால் ஈஸ்வர லோகம், ஆனால் சிருஷ்டியின் நிலையில் வரப்போகும்போது பிரம்மலோகம், ஆனால் உடலுக்குள் சென்று உறைந்து விட்டால் சிவலோகமாக மாறுகின்றது, ஆனால் இரத்தநாளங்களை கலந்து கருத்தன்மையாகி விளையும் தன்மை வரும்போது இந்திரலோகமாக மாறுகின்றது. இப்படி நாம் நுகர்ந்த உணர்வுகள் இது உடலாக மாறும் நிலைகளை அந்த அடிப்படையில் நினைவை செலுத்தாதபடி அது சிவதனுசு என்ற நிலைகளுக்கு செல்லாதபடி இந்த உயிர் தான் அதற்குள் ஏற்படக்கூடிய வெப்பந்தான் படைக்கிறது என்று அந்த உயிர் வழியாக உயிரை போன்று அதனால் ஏற்கனவே அகஸ்தியின் துருவனை துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான நம்மை போன்று மனிதன் தான் அந்த நிலை அடைந்திருக்கின்றான். நம்முடைய நினைவுகளை இந்த உயிரோடு ஒன்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும். தன்னை அறியாது நாம் சந்தர்ப்பசத்தால் நுகர்ந்த வேதனையோ செழிப்போ சஞ்சலமோ வெறுப்போ கோபமோ ஆத்திரமோ பகமையோ இதுபோன்ற தீமையான நிலைகள் வந்தால் நம்முடைய நினைவை இந்த உயிர் வழியாக நாம் எண்ணி எடுத்து இதை நமக்குள் பெருக்க இந்த முயற்சி நாம் செய்யப்பட போகும்போது இது விஷ்ணு தனுஷாக மாறி இருந்தது. ஆக இந்த ஆயுதத்தை நாம் அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்தி எடுக்கப்படும் பொழுது இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வு என்றால் அந்த அகசியம் துருவனை துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான நிலைகள் அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய நஞ்சையும் அவன் ஒளியாக மாற்றக்கூடிய திறன் பெற்றவன். ஆக ஒரு உடல் பெறும் உணர்வாக ஒரு உடலுக்குள் விளைந்த உணர்வு நாம் சந்தர்ப்ப வசத்தால் நுகர்ந்தாலும் இந்த விஷ்ணு தனுஷை எடுத்து இந்த உடலுக்குள் அது பாய்ச்சப்பட போகும்போது இந்த உணர்வலைகள் இது ஜீவன் பெற்று இந்த உடலுக்குள் அது விளையத் தொடங்கி ஒரு பாத்திரத்திலே நாம் பொருளை போட்டு நெருப்பை கூட்டினோம் என்றால் அதில் எப்படி வெந்து அதில் ஆவி வெளிவருகின்றது. இந்த உடல் என்ற சற்றில் துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் பெருக்கி அதை மனமாக அதை கொதித்து வெளிவருவது போன்று இதை நாம் செயல்படுத்தும் பொழுது நமது ஆன்மாவிலே ஏற்கனவே சொன்னம் அல்லவா, நாம் உற்று பார்த்து நுகர்ந்தது நமது ஆன்மாவாக மாறி அதன் வழி தான் நம் சுவாசத்திற்கு வருகின்றது, உயிரில் படுகின்றது, ஜீவன் பெறுகின்றது, உடலாக மாறுகின்றது. ஆக உள்ளிருந்து கொதித்து வெளிவரக்கூடிய இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நம் ஆன்மாவில் ஈர்ப்பில் இருக்கக்கூடியதை இது கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி நம் ஈர்ப்பை விட்டு இதை அப்புறப்படுத்தி விடுகின்றது. அதனால்தான் இதை விஷ்ணு தனுசு என்று சொல்வது. இந்த விஷ்ணு தனுசு ராமன் எடுக்கப்படும் பொழுது இங்கே பரசுராமன் தோல்வியடைகிறான் என்று தெளிவாகவே காட்டுகின்றார். ஆக இந்த உடல் பெறும் உணர்வுகள் அந்த அருள்ஞானிகளுடைய உணர்வை துருவ நட்சத்திரத்தில் நாம் இங்கே பெருக்க நம் உடலில் இது விளைய வைக்க இது கொதித்து இந்த மனங்கள் வெளிவர நம் ஆன்மாவில் இருக்கக்கூடிய தீமைகளை பழக்கின்றது, தள்ளிவிடுகின்றது, அப்புறப்படுத்துகின்றது, நமது ஆன்மா பரிசுத்தமாகிறது என்று அதையே தான் இங்கே சிவ தனுசு என்று சொல்லுகின்றோம், விஷ்ணு தனுசு என்று சொல்லுகின்றோம். இப்படி நமக்குள் நாம் ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொரு உணர்வு எடுத்தாலும் இதெல்லாம் தனுசு என்று வளர்ச்சி அடைந்தாலும் தனுசு கோடி இப்படி கோடிக்கணக்கான நிலைகள் நமக்குள் எண்ணி நடங்காது இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்றாக உயிரோடு அந்த துருவ நட்சத்திரத்தோடு அகசியன் ஆரம்ப நிலையில் அவன் மின்னலுடைய உணர்வுகளை நுகர்ந்து அவன் எப்படி ஒளியின் தன்மையாக உயிரைப் போன்றே மாற்றி தனக்குள் அது உரைய வைத்து விளைய வைத்து ஒளி சரீரமாக கணவன் மனைவி நிலையில் அவன் ஆன நிலையை நாம் இங்கே நம் உயிரான நிலைகள் கொண்டு அது தனுசு கோடியாக பல கோடி வந்தாலும் அது அனைத்துமே உயிரோடு நம் நினைவுகள் உயிரோடு ஒன்றி அந்த ஒளியான நிலையிலாக துருவ நட்சத்திரத்தின் அந்த ஈர்ப்போட்டத்தில் நாம் இணையும் நிலையாக நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகளை குவிக்கப்படும் பொழுது இது தனுசு கோடியாகி இந்த உடலில் விளைந்த உணர்வுகள் அனைத்துமே உயிரோடு ஒன்றும் நிலையாக யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காது, பிறருடைய உணர்வுகள் நமக்குள் ஜீவன் பெறாது, பிறருடைய இந்த உடலை விட்டு பிரிந்தால் யாருடைய ஈர்ப்புக்கு நாம் செல்லாதபடி அதான் தனுசு கோடி என்று சொல்வது. ஆக கோடி கரையாக நாம் இந்த மனித சரீரத்தை பெற்றிருந்தாலும் தனுசு கோடி அந்த ராமேஸ்வரம் என்ற நிலையில் அந்த கிழக்கு திசையில் வடகிழக்காக அதை சுட்டி காட்டியிருப்பார்கள். அந்த உணர்வை நாம் பருகப்படும் பொழுது தனுசு கோடியாக உணர்வு அனைத்தும் ஒளியாக உயிரோடு அது நாம் பெருக்க நம்முடைய எல்லை அதுவாக மாறுகின்றது. நாம் பிறவிலா நிலையை அடையக்கூடிய நிலை பெறுகின்றோம். இன்னொரு உடலுக்கு நாம் யாருடைய ஈர்ப்பிற்கும் செல்லுவதில்லை. ஆக அந்த நிலை பெறுவதைத்தான் இராமாயணத்தில் தெளிவாக காட்டப்பட்டு இருக்கின்றார்கள். இதையே விநாயகர் தத்துவத்தில் எடுத்துக்கொண்டாலும் அங்குச பாசவா ஆக இவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும் அந்த சிறு அங்குசத்தை கொண்டு அதை நாம் அடக்குவது போன்று நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த உணர்வு அதுதான் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரல் பேரலை நாம் எண்ணி நமக்குள் அது வளர்த்து கொண்டால் எத்தகைய விஷத்தன்மையாக இருந்தாலும் அந்த யானை அவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அங்குசத்தை கொண்டு அடக்குவது போன்று நம் எத்தகைய தீமையும் அடக்க முடியும். இதையே சரகண பவா குகா கந்தா கடம்பா கார்த்திகேய என்று இந்த ஆராதனையினுடைய சிறப்பை நம் ஒரு கர்ணக்கிழங்கு இருக்கிறது என்றால் அதில் இருக்கக்கூடிய காரலை விஷத்தை அது நீக்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு அது வேக வைத்து அதே சமயத்தில் புளியை கரைத்து உப்பை போட்டு காரத்தை போட்டு அந்த விஷத்தன்மையான கிழங்காக இருந்தாலும் அதை வேக வைத்து அதை பல சுவைமிக்க நிலைகளை போட்டு நாம் ருசியாக சுவையாக மாற்றி நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய நஞ்சையே போக்கக்கூடிய ஒரு மருந்து போன்று அந்த கர்ணக்கிழங்கை நாம் உட்கொள்ளுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த குடலிலே பட்ட அழுக்குகள் கூட விஷத்தன்மைகள் கூட அதனால் நீக்கப்படுகின்றது. ஆக எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக முறியடிக்கக்கூடிய சக்தியாக நமது ஆராதனை இருக்கின்றது. அந்த வல்லமைகளைத்தான் முன் சேர்த்து கொண்ட வினைகளுக்கு ஒப்பதன் இந்த சரீரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று யானை தலையை போட்டு மனித உடலை போட்டு உடல் பழு பெற்றது யானை, ஆனால் எண்ணத்தின் வலு கொண்டவன் மனிதன் என்று சுட்டி காட்டி அந்த வழி தொடராக நாம் இதற்கு முன் எடுத்துக்கொண்ட அந்த வலிமிமிக்க உணர்வுகள் தான், எண்ணங்கள் தான் நம்மை மனிதனாக உருவாக்கியது என்று, இனி நாம் அடுத்து எந்த நிலை பெற வேண்டும் என்பதை அதை உணர்த்துவதற்காக, நீ இந்த நிலையில் நீ இதை செயல்படுத்தவில்லை என்றால் நேற்றைய செயல் இன்றைய சரீரம், இன்றைய செயல் நாளைய சரீரமாக தீர்ந்த தீமையான உணர்வுகளை நாம் நுகர்ந்துவிட்டால் மூசிக வாகன ஒரு எலி அது தன் குடியிருக்க இந்த வீட்டை எப்படி அது வங்கிட்டு அது அடியில் அது புகுந்து கொள்கின்றதோ, இதுபோன்று தீமையான உணர்வுகளை நாம் நுகர்ந்துவிட்டால் நாம் இந்த உடல் பெறும் நிலையிலாகவே அது அமைந்துவிடும் என்று இதை சுட்டிக்காட்டி நாம் என்றுமே அந்த மகிழ் வாகனா அந்த ஆராதரில் கார்த்திகேயா என்ற நிலைகள் அந்த பாம்பான நிலைகளை விஷத்தன்மைகளை அடக்கி ஆளும் சக்தியாக நம் பேரருள் பேரழியாக மாற்றிக்கொள்ள முடியும். உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே அந்த உயிரை போன்றே ஒளியாக மாற்றும் மலையாக கணபதி கணங்களுக்கு அதிபதி என்று நம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் உணர்வை நாம் அதிபதியாக மாற்றி நாம் இனி இன்னொரு ஈர்ப்பிற்குள் இன்னொரு உடலுக்குள் நாம் செல்லாதபடி ஏகாந்தமாக நாம் அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஐக்கியமாக வேண்டும். ஏனால் ஆயில் மெம்பர் என்றால் இதுபோன்றுதான் இந்த வாழ்க்கையை நாம் செம்மையாக இதை கடைபிடித்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வையே நாம் பெற்று அதையே நாம் எல்லையாக வைத்து இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று குருநாதர் இங்கே அதை தெளிவாக்குகின்றார்.
உயிரானது தோன்றி பல உடல்களை பெற்று மனிதனான பெண் முதல் மனிதன் அகஸ்தியன் தாய் கருவிலே இருக்கப்படும் போது விஷத்தை வெல்லும் சக்தி பெற்று அவன் பிறந்த பெண் எத்தகைய விஷத்தையும் ஒளியாக மாற்றும் திறன் பெற்று வானொலியில் வரும் மின்னலின் உணர்வை தனக்குள் நுகர்ந்து உயிரைப் போலவே உணர்வை ஒளியாக்கி கணவன் மனைவியும் ஒளியும் சரீரமாக இருப்பதை நாம இந்நேரிலும் கேட்டோம். அடுத்து நாம துருவ நட்சத்திரத்துடன் நாம் ஆயுள் மெம்பராக இருக்கின்றோம். அப்படின்னா வெறும் ஆயுள் மெம்பராக நாம் இருக்கக்கூடாது. நமது வாழ்க்கை குடும்பத்திலானாலும் சரி, புறத்திலானாலும் சரி, தொழிலானாலும் சரி, எப்போ வேதனைப்படுவதோ வேதனைப்படுத்துவோரை பார்ப்பதோ சாபமிடுவோரை பார்த்ததோ சாபமிடுவோருடைய நிறைவு நமக்கு வந்ததோ இதையெல்லாம் நுகர்ந்த பின் நாம் நுகர்ந்துதான் அறிகிறோம். அறிந்து கொண்ட பின் நமக்குள்ள அது உருவாகாதபடி முதல்ல தடுக்க வேண்டும். அதனால விநாயகர் சதுர்த்தி என்றால் என்ன, வேக வைத்தால் பருப்பு முளைக்காது, வேக வைத்த பொருள்கள் எதுவுமே முளைக்காது. இதே மாதிரி வேதனையோ சலிப்போ சங்கடமோ கோபமோ குரோதமோ இதே போல உணர்வுகள் நாம் நுகர நேர்ந்தால் நாம் என்ன செய்யணும், அடுத்த கணம் உங்களுக்கு காயல் நம்பரை சேர்த்து விட்ட உணர்வுகள் உங்களுக்குள் அப்போ சொன்னோம் அல்லவா, இன்னும் உங்களுக்குள் கம்ப்யூட்டர் மாதிரி பதிவு செய்வது. அப்ப தீமை என்ற நிலை ஆனப்பின் ஈஸ்வரா என்று உங்க உயிரை பூர்வ மத்தியில் எண்ணணும், கண்ணு நினைவி பூர்வ மத்தியில் எண்ணி சேர்க்கணும். சேர்த்த பிற்பாடு என்ன செய்யணும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாகி சொரா என்று கண்ணின் நினைவை மேல் நோக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு நிமிஷம் மாதிரி இயங்கணும். அப்போ இத்தகைய விஷயத்தின் தன்மை வென்றது துருவ நட்சத்திரம். அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை நீங்க பெறச்சியவர்கள்தான் இந்நேர்வெல்லும் உபதேசித்தது. இந்த உணர்வை நீங்கள் சீராக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறவேன் ஈஸ்வரான் சொல்லியாச்சு நீங்க நின்று இதுக்கு அங்க போவதில்லை. ராமன் என்ன செய்யறான், வாலியை குகமேல இருக்கக்கூடிய பாறையை தட்டி வெளித்திடுறான், குகம் மூடிடுறான். அப்ப அந்த வாலி வெளிவருவதற்கு முடியல, அவருடைய செயலாக்கங்கள் ஒன்றும் செய்யாது. இப்ப நாம வேதனைப்படுவதோ கோபப்படுவதோ கொதிப்படுகிறதோ இத்தகைய வேதனையான உணர்வு ரொம்ப மோசமான உணர்வு எல்லாம் வலுப்பெற்று இதெல்லாம் வாலி என்று பொருள். இப்போ ஒருத்தர் திட்டுவதையோ ஒருத்தர் வேதனைப்படுவதோ கோபப்படுவதோ சளிப்படுவதோ சங்கடப்படுவதோ அதை வந்து தன் தொழில சங்கடப்படும் இது நுகர்ந்தோம்னா நாமும் அந்த உணர்வு வந்துடும் நமக்குள். இப்ப அந்த வாலி என்ற உணர்வு நமக்குள் நனைஞ்சப்பன் நம்ம ரத்தத்துல கலந்து நம் உடல் உள்ள அணுக்கள் அனைத்துமே இந்த விஷயத்தை கவர்ந்துட்டால் அது செயலற்றதாக மாற்றிடும். அப்ப வாலி யாரை பார்த்தாலும் சம வலுவை பெற்றுக்கொள்கிறான் என்று. இதே மாதிரி நமது வாழ்க்கையில் இத்தகைய தீமைகள் வந்தால் இதை ஒவ்வொன்றையும் அந்தந்த நேரத்தில் ஈஸ்வரான் சொல்லி உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரலும் பெறும் என்னோட முழுதும் பண்ணும் என்று வார்த்தமா பண்ணுங்க. அவன் நீங்க மெதுவா கண்ணை மூடி என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவானுக்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி எண்ணிட்டு கண்ணு திறந்து இப்போ அந்த சண்டை போடுறவங்கள பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க அறியாமல் இருந்து விடுபடணும், அவங்க பொருள் அறிந்து செயல்படும் திறன் பெறணும் அப்படின்னு எண்ணிட்டோம்னா அவங்க உணர்வு நமக்குள் எடுத்து இருக்க போகும்போது நல்ல உணர்வாக நமக்குள் ஏற்படும். அப்ப அந்த துண நட்சத்திரத்தில் உணர்வு கலந்த உடனே இது நம்ம உடல்ல நல்லதா மாறும். அப்ப அவங்கள நிச்சயம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும் அப்படின்னு சொல்லாக சொல்லப்படும் போது அவங்க சண்டை போட்ட உணர்வு நமக்குள் வருவதில்லை, தடுத்துடுறோம். ஆனா உங்க உணர்வு அனுசரிச்சு நாம அவங்க நல்லவங்களாகணும் ஒன்றுபட்டு வாழணும் அப்படின்னு இந்த நிலை இருக்கும்போது இந்த உணர்வு நம்ம உயிர் அனுசி இது ஈஸ்வர லோகம். இந்த உணர்வு துரு நட்சத்திரத்த உணர்வும் இந்த அவங்க உணர்வும் நமக்கு சண்டை போட்ட உணர்வும் நாம் அனுசி கவர்ந்து இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி அவங்க நல்லவராக வரணும்னு சொல்லிடுறோம். அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம உயிர் ஈஸ்வர லோகம் அந்த உணர்வின் தன்மையை கருவாக்கும் தன்மை வரும், நம்ம ரத்தத்துல கலக்கிறது. அப்போ நல்லதாக வேண்டும் உணர்வு நம்ம உடல நல்லதாக்கிய அணுக்களுக்கு எல்லாம் உணவா போய் சேரும். அப்போ அந்த விஷத்தின் தன்மை மாற்றி இந்த அணுக்கள் அது கொடுக்குறோம். அப்போ அந்த அணுக்கள் நம்ம வரிசையில நம்ம ரத்தத்துல அந்த நல்லதை அடிக்கடி இப்போ வேதனைப்படுறவங்க நோயாளியர் பாக்குறோம், பார்த்த உடனே உடனே ஈஸ்வரான்னு சொல்லி இங்க நிறுத்திடுறோம், உழுப்பாவை தடுத்துறோம். அப்ப அந்த துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல்ல படணும், என் ஜீவாத்மா படணும், என் ஜீவானுக்கள் படணும் அப்படின்னு கண்ணின் நினைவு உடலுக்குள் செலுத்துறோம். அப்ப செலுத்தி கொஞ்ச நேரம் இது சேர்த்த உடனே இந்த அந்த நோயாளி உணர்வு நம்ம கேட்டு வந்துருக்கு, இது உள்ளுக்க சேர சேர இது தள்ளி விட்டுருது, பான்மா சுத்தமாகுது. அதுக்கப்புறம் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அவங்க உடல்ல படணும், அவங்க ஜீவான்மா ஜீவானுக்கள் படணும், அவங்க நோய் நீங்கணும் அப்படின்னு நீங்க இது பண்றேன்னா இந்த உணர்வு என்ன செய்யுது, உங்க உயிர் ஓய் என்று பிரணமாக்கி அந்த ரத்தத்துல கலக்கு. அப்ப அதே உணர்ச்சி உங்க கூட சொல்லும் போது யாருக்காவது நீங்க நோய் நல்லா இருக்கும்னு சொன்னாலே நல்லதாகும். அப்ப நோயை வராதபடி தடுக்கும் தன்மை வருது. இதை நீங்க இப்படி வரிசையில எத்தகைய வெறுப்பான உணர்வு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி மாற்றிடும். பிரசாதாரணமா பாம்பு என்ன செய்யுது, விஷத்தை பாய்ச்சது தவளை மேல், இந்த விஷம் தவளை உடல்ல பட்டப்பின் என்ன செய்து அந்த உணர்வு பட்டப்பின் அந்த பாம்பின் நினைவே வரும், தன் சிந்தனை எட்டு போயிடுது. அப்போ அதை விழுங்கி அதை என்ன செய்து விழுங்குது, அந்த உயிர் அணிச்சு விஷத்தின் தன்மை கொண்ட பின் பாம்பின் உடல்ல கருவாகும், கருவான பின் பாம்பு குட்டியா பிறகு பாம்பை கருடன் தூக்கி சென்றதுன்னா உயிரோடு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி சாப்பிடும், அந்த கண் அணிச்சு கருடனை பார்க்குது, அந்த கருடனை பார்த்த உடனே என்ன செய்யுது அது ஏங்கி அந்த உணர்வு எடுத்து அந்த பூரம் படமாக்கி இந்த கருவடி பதிவாக்கும், அந்த வேதனைப்படுத்த உணர்வெல்லாம் நுகரும். அந்த நுகரப்படும் போது எந்த இதை வேதனைப்படுத்த அந்த வலு இதுக்குள்ள வரும், இந்த பாம்பு இது உடல்ல நின்று வேற வழி இல்லைன்னு உயிர் வெளியில போகுது. அப்ப கருடன் இருப்புக்குள் சென்று அதனுடைய கருவாகி பாம்பாக பறக்கு, அது கருடனாக பறக்குது பாம்பு. இது எல்லாம் இதே மாதிரிதான், நான் மனிதனை எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து வந்திருக்கிறோம், ஒரு பாம்பு விஷத்தை தேங்கிச்சு நம்ம நினைவெல்லாம் இழந்து பாம்பின் நினைவே வரும். அப்ப நம்ம நினைவெல்லாம் உணர்வு அழிஞ்சு போச்சுன்னா என்ன செய்யுது, அந்த பாம்பின் இருப்புக்க சென்று பாம்பா பிறகு பாம்பை நாம அழிச்சிட்டோம்னா நம்ம உணர்வு நுகர்ந்து பாம்பினுடைய உயிர் நமக்குள் வரும். அப்ப நம்ம மனித உடல் வந்து கருவாக பிறக்குது, மனிதனாக பிறக்குது, இந்த இயற்கை நீதி. அதனால இந்த தீமையின் உணர்வு வர்றதெல்லாம் இதெல்லாம் சிவதனுசுன்னு பேர். இப்ப நாம மனுஷன் தீமைகளின் உணர்வு நாம் பார்க்கப்படும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து விஷ்ணு தனுஸ் உயிரோடு செல்வி உணர்வின் தன்மை எதனையுமே விஷத்தை வெல்லக்கூடிய சக்தி பெற்றது. அதான் ராமன் அனிஷராம் பரசுராமனுக்கும் ராமனுக்கும் சண்டை வரும்போது அனிஷராம் விஷ்ணு தனுஷ் எடுத்து இதை இன்னைக்கு ராமன் தான் ஜெயிக்கிறான், பரசுராமன் தோத்து போறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ மானுக்கும் புலிக்கும் இந்த போர் மறை இது தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது, புலி தன்னை உணவாக கொள்ள பாதுகாப்பு கொள்ளும். இப்ப அந்த உணர்வின் தன்மை சிவதனுச பாய்ச்சது, ஆனாலும் அதே உணர்வு மானின் உடலுக்குள் பாயும், மானின் உடலுக்குள் பாய்ந்த பின் அதன் உணர்வை இது உடலுக்குள் சென்ற பின் மான் உயிரான்மை வெளிவந்த பிறகு புலியின் உடலுக்குள் போகும், அதன்படி இந்த உடல் தான் மாற முடியும். அகசன் இந்த உடல்ல இருந்து வென்று ஒளியாக உணர்வின் தன்மையை மாறியவன், ஆக உயிருடன் ஒன்றி ஒளியின் தன்மை ஆகும்போது விஷ்ணு தனுசு. ஏனென்றால் அந்த விஷத்தின் தன்மையும் கோப உணர்வுகளையும் மாற்றி ஒளியின் தன்மையாக. இப்ப நம்ம கோபம் வந்தா நம் முன்னாடி இருக்கிற பொருள் தெரியுமோ, அல்ல நீங்க கணக்கு சரியா எழுதுவீங்களா, கோபம் வரும்போது எந்த பொருளை நிதானம் எடுத்து போடுவீங்களா, அப்ப இருள் சூழும் நிலை என்று பொருள். அப்போ இதே மாதிரி இருண்ட நிலையில தான் நான் மீண்டும் போகும் நிலையிலேருந்து அப்பப்போ விஷ்ணு தனுஷ் என்ற உணர்வை ஒளியாக மாட்டேன், இந்த நிலையை மாற்றவேன். ஆக நம்ம வாழ்க்கையிலே இப்போ இப்படி பல கோடி சரீரங்களை கடந்து இன்னைக்கு மனிதனாக வரும்போது கோடிக்கரை பல கோடி உணர்வு சேர்த்து ஒரு உணர்வாக மனிதனாக வரு அந்த கோடிக்கரையில் என்ன செய்யறான் ராமன் மனதை குத்தி நேரம் ஆகி போச்சுன்னு பூஜிக்க தொடர்ற. அப்படின்னா அந்த கோடிக்கரையில போய் தன் தீமைகள் எல்லாம் நீக்கி அதனோட இந்த பாவத்தை போகணும்னு அங்க சொல்லுவாங்க. இப்ப நான் மனுஷரும் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு நாளும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நான் சேர்க்கும் போது ஒரு கோடி உணர்வுகள்ல எல்லாமே சேர்த்துரும். தனுசு கோடி உயிர் என்ன செய்து உயிரை போல உணர்வு உண்டாகி அதான் தனுசு கோடி என்று ராமேஸ்வரம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட நிலை. ஆக தீமைகளை நீக்கும் உணர்வால் உருவாக்கப்படும் போது அவன் தெரிவில்லா நிலை அடைகின்றான். நல்லா சாதாரணம் அந்த நிலையில் நம்ம ராமாயணத்தை தப்பான நிலையில் நாம் பார்க்கிறோமே தவிர ஞானிகள் கொடுத்த வழிமுறைப்படி நாம யாரும் பார்க்கல. அதனால நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், இப்படி வீட்டுக்குள்ளது சிறு சங்கடமோ பையன் சரியா படிக்கலையோ தொழில்களின் நஷ்டமோ அப்படின்னு சொல்லி நம்ம வேதனை தான் வரும். நாளைக்கு அவன் வந்து கடங்காரங்க பணம் இவனு கொடுக்கணுமே அவனு கொடுக்கணும் பையனை நல்ல முறையில் படிக்கணும்னு நினைப்போம். அப்ப அந்த வேதனையை உணர்வு இருக்கும்போது விஷயத்தின் நன்மை வந்துடும். இப்ப மாடு ஆடுகள்லாம் என்ன செய்யுது, இயற்கையில் வரக்கூடிய விஷத்தை தன் உடலாக மாற்றிக்கொள்ளும். அது மாற்றிக்கொண்ட பின் அது உடம்பு வலுவின் தன்மை வரும். இப்ப மனிதனாக இருக்கக்கூடிய அனுசரம் இந்த தொழில் நிமித்தம் இல்லைன்னா நஷ்டம் அப்படிங்கிற போது வேதனை விஷம். அதே மாதிரி தொழில் லாபம் இல்லை அப்படின்னு சொன்னா வேதனை விஷம். பையன் சொன்னபடி கேட்கலைன்னா வேதனை விஷம். அதே சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லவங்க சிநேகர்களை பார்க்கிறோம், அவங்களுக்குள்ள நல்லவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தாங்க கூட அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற பார்த்தா வேதனை பாரு அன்னைக்கு உதவி செய்தா இந்த மாதிரி பண்றாங்க. அப்ப இந்த விஷம் என்ற நிலையில் நம் உடல்ல ஒவ்வொரு அணுக்களையும் சேர்க்கிறோம். நம்ம எத்தனை கோடி சரீரங்கள விஷத்தை நீக்கி 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 இன்னைக்கு நம்மளை மனிதனாக உருவாக்கிச்சு. நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினையும் மலமாக மாற்றும். அதாவது இன்னும் விளக்கமா சொல்ல போனா உயிர் ஈஸ்வரன் தான் எடுத்துக்கொண்ட நிலையில் ஈஸ்வரலோகமா மாறும். ஆக அந்த உணர்வு தன் உடலாகும் போது சிவலோகமா மாறும். ஆக அதே சமயத்துல நாம சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கொப்ப நாயகனாக உருக்களை மாற்று விநாயகா. ஆக நாம் உடல் இருக்கக்கூடிய எந்தெந்த குணம் எடுத்தோ அந்த வினைக்கு நாயகனாக உருவை உண்டாகும். இப்ப வேதனையின் உணர்ந்த மனித உடுத்தர் வினைக்கு நாயகனாக நோய்கள் வரும். ஆக இதே போல நாம் தெளிவாக்குறது தான் மூசிகவான சுவாசித்த உணர்கின்ற வாழ்க்கையும் அதன் வழியிலே தீமைகளை நீக்கி நீக்கி கணங்களுக்கு அதிபதியாக மாற்று. அப்ப அந்த கணபதி நாம தீமைகளை அடக்கக்கூடிய சக்தியாக பெறும். இந்த கணபதி யாரு, இந்த மனிதன் மிருக நிலையிலிருந்து மனிதனாக பெற்றது. அந்த மனிதனான பின் நாம் மனுஷனும் எத்தகைய தீமையும் வெல்லக்கூடிய சக்தி வரும். இப்ப நாமும் அத்தகைய உணர்வுகள் அதிகமாக சேர்த்திய பின் சரகன பாவா குகா தீமைகளை சரணமடைய செய்யக்கூடிய அணுசக்தியாக இந்த உடலான குகைக்குள் நின்று ஏன்னா நாம சாப்பிடுற ஆகாரத்துள்ள நஞ்சை மலமாக மாற்றும். ஆடு மாடெல்லாம் தனது நஞ்சை பாய்ச்சி அதை கரைச்சி அந்த விஷத்தின் தன்மை தன் உடலாய்க்கொள்ளு நல்ல அதை மலமாக மாற்றிவிடுகிறது. ஆனால் அதற்கு உடல் வலுவு ஜாஸ்தி. மனிதனுக்கு நஞ்சை நீக்கிய பின் தொக்கிய உணர்வு தன்மை உடல் அதான் என்ன வலுவு ஜாஸ்தி என்பதற்காக தான் இங்க விநாயகர் கையில் அங்குஷ பாசுவார். முன்னாடி எலி என்ன இருக்குது, இப்ப நாம அந்த மகிழ்ச்சி நரசக்தியை நுகர்ந்தால் இந்த தீய வினைகள் நிலைகளை இது உள் நின்று இதை நீக்கி பிரணவத்தை மாற்றுது. அப்ப ஒளியின் சரீரம் பெறுது. மனிதன் வாழ்க்கையிலே வேதனைப்படும் உணர்வுகளை நாம் சுவாசித்தால் இது கணங்களுக்கு கதிவேதியாகி பரிணாம வளர்ச்சி அடைச்சு பரிணாம வளர்ச்சி துருவ நட்சத்திர உணர்வு எடுத்தால் ஒளியாக மாற்றும். அதனால முன்னாடி எலியை வச்சு அடுத்து நாம் புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். இன்று மனிதனானக்கு சுகமிக்க உணவை பழஞ்சு சாப்பிடும் இந்த உடலை பெற்றோம். இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்துப்பார். அதனால்தான் யானை தலையை போட்டு மிருக நிலையில் இருந்துதான் இன்றைக்கு மனிதனானோம். உடல் வலுப்பட்டு தன்னை காத்திரம் என்ன வலுப்பட்டு தன்னை காத்திரம் என்ன வலுப்பட்ட மனிதன் என்ன நினைத்து விநாயக சதுர்த்தி அன்னைக்கு என்ன செய்யறாங்க பருப்பு வேக வச்சிருக்கான் முளைக்குமோ அதே மாதிரியே நம்ம வாழ்க்கையும் தீமைகளை இப்ப நாம கண்ணு கலங்க வேக வச்சா என்ன செய்யுது அது நீக்கிறோம். கார்த்திகேயம் புளியை கரைச்சி விட்டோம்னு என்ன செய்யுது அந்த விஷத்தின் தன்மை அடக்குது. அது காரத்தை சேர்த்தோம்னா உணர்ச்சி தோண்டு, உப்பை சேர்த்தோம்னா சுவையாக்கு. அதனால முருகு மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றோம். முருகா அழகா நம்ம கண்ணக்கிழங்கதை வச்சு இதெல்லாம் சமப்படுத்தி சுவையா மாத்தின அனுசியுது. நம்ம உடல் அழகான நிலையில் ஏற்படுதான் மகிழ்வாகனம், நமக்குள் மகிழ்ச்சி தோன்றும். நான் மகிழ்வாகனான்னு ஆறாவது அறிவு கட்சிருந்தாங்க. இந்த ஆறாவது அறிவை நாம் தவறி சீர்படுத்த தவறினால் மீண்டும் விஷயத்தின் தன்மை ஆறாவது அறிவு சேர்ந்தால் நம் பரிணாம வளர்ச்சி கீழே போயிருக்கேன். அதனாலதான் நாம என்ன செய்யணும் அப்படின்னு இப்ப உங்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் உறுப்பினராக சேர்த்து கொண்டிருக்க அந்த சக்தியை நீங்க எடுக்கிறதுக்குண்டான வல்லமை தான் உங்ககிட்ட கொடுத்து அதை நீங்க எடுத்து பழகணும்.